நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
எழுத்து துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மதிப்பளிக்கும் புலிட்சர் விருதுகள் அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தன.
The Pulitzer Prize for Investigative Reporting, there are two winners, Eric Lipton of the New York Times and the Wall Street Journal staff. Congratulations to our 2015 winners, and thank you all very much.
இந்த விருது பெற்ற உலக பிரசித்தி பெற்ற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற பத்திரிகையின் குழுவில் ஒரு தமிழரும் இருக்கிறார். அவரது பெயர் பழனி குமணன். பழனி குமணன் அவர்களை இன்று சந்திக்கிறோம். வணக்கம் குமணன்.
வணக்கம்.
அறிமுகமாக உங்கள் பின்னணி பற்றி சற்று சொல்லுங்களேன்.
வணக்கம். என்னை மிக்க நன்றி. நான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் கடந்த 5 வருடங்களாக பணியாற்றுகிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் தமிழகத்தில், மதுரையில். பின்னர் படித்தது கோவை தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில். அதன் பிறகு இந்தியாவில் சில காலம் வேலை பார்த்து பின்னர் அமெரிக்காவில் வந்து மென்பொருள் தொழில்நுட்ப துறையில் வேலை பார்க்கிறேன். அதன் மூலமாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் கடந்த 5 வருடங்களாக வேலை பார்க்கிறேன்.
சரி, இந்த வருட புலிட்சர் விருது வாங்கிய குழுவில் நீங்களும் இருக்கிறீர்கள். இந்த விருது வாங்கியது குறித்து உங்களது உணர்வு எப்படியாக இருக்கிறது?
முதலில் நீங்கள் அறிவித்த மாதிரி ஒன்று மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பரிசு என்பது தனிப்பட்ட மனிதருக்கு கொடுக்கப்படும் பரிசு அல்ல, இது ஒரு பத்திரிகை கொடுக்கப்படும் பரிசு. மேலும் இந்த முறை இந்த பரிசு எனது பத்திரிகையில் பணிபுரியும் பல நிருபர்களுடன் சேர்ந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வகையில் இந்த பரிசை நீங்க பார்த்திருக்கலனால் அதில் எங்கள் பத்திரிகையில் சார்பாக பரிசு பெறுபவர்கள் அனைவரும் நிருபர்கள், ஆசிரியர்கள் ஆவார்கள். அதில் நான் ஒருவன் மட்டுமே தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவன். இந்த வகையில் இது மிகவும் தொழில்நுட்பத்துறைக்கு பத்திரிகையில் ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
தொழில்நுட்பத்துறைக்கு மட்டுமல்ல, அதை தமிழர்களுக்கும் ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா?
எடுத்துக்கொள்ளலாம், கட்டாயமாக எடுத்துக்கொள்ளலாம். அது உண்மைதான். ஏன்னா சொன்னது போல அமெரிக்காவில் வேலை பார்த்தாலும் இந்த வேலைக்கு தேவையான அனைத்து தகுதிகள் நாலேஜ் எல்லாமே வந்து நான் தமிழகத்தில் கத்துக்கொண்டதுதான். தமிழகத்தில் இந்த ஆசிரியர்கள் கத்துக் கொடுத்ததை வச்சுதான் நான் இங்கே வேலை செய்கிறேன். அதனால் அந்த பெருமை எல்லாம் தமிழகத்துக்கு தான் போய் சேரும்.
தொழில்நுட்பத்துறையில் ஊடகத்துறைக்கு உங்களது முயற்சிகள் செயற்பாடுகள் என்ன என்று சொல்வீர்கள்?
அதை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த ப்ராஜெக்டை பற்றி சற்று விளக்கமாக கூற வேண்டும். ஏனெனில் நான் இந்த நிறுவனத்துக்கு செல்வதற்கு முன்பிருந்தே இந்த போராட்டம் தொடங்கிவிட்டது. சுமார் 7-8 வருடங்களுக்கு முன்னாக அமெரிக்காவில் அரசாங்கத்திடம் எமது பத்திரிகை சார்பாக ஒரு விண்ணப்பம் கேட்டிருந்தோம். என்னவெனில், அமெரிக்காவில் மெடிக்கேர் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அதை பற்றி ஒரு சிறு விளக்கம். மெடிக்கேர் என்பது முதியோர்களுக்கான மருத்துவ திட்டம். இந்த திட்டம் மக்களின் வரிப்பணத்தினால் நடத்தப்படுகிறது. எங்கள் நிறுவனத்தின் விண்ணப்பத்தில் இந்த திட்டத்தின் மூலம் அரசாங்கம் எவ்வளவு பணம் செலவழிக்கிறது என்ற விவரங்களை தருமாறு விண்ணப்பித்திருந்தோம். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் அரசாங்கம் மொத்தமாக இவ்வளவு மில்லியன் டாலர்கள் செலவழித்தோம் என்று கொடுத்து விடுவார்கள். அதன் மூலம் நமக்கு அதிக விஷயம் வெளியே வருவதில்லை. அதனால் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் முழு விவரங்களை கேட்டு விண்ணப்பித்திருந்தோம். அரசாங்கம் இதை தருவதற்கு விருப்பமில்லை. அதுபோகவே மருத்துவர்களும் மருத்துவமனை சார்ந்த மற்றவர்களும் இதை அரசாங்கம் வெளியிடுவதை தடுக்க முயற்சித்தார்கள். பின்னர் இது நீதிமன்ற வழக்குகள் என்று சென்று 7-8 வருடங்களாக நடந்த வழக்குகளில் மீந்தி பின்னர் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவில் அரசாங்கம் இதை வெளியிட வேண்டிய இது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு கிடைத்த வெற்றி. அரசாங்கம் அந்த விவரங்களை தரவுகளாக வெளியிட்டது. தரவுகள் ரா டேட்டா. அதை வைத்து எளிமையான முறையில் அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முறையில் அந்த தரவுகளை நான் சுத்தப்படுத்தி கணிப்பொறியில் ஏற்றி இணையத்தில் அனைவரும் பார்க்குமாறு செய்ய வேண்டியது எனது வேலையா இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அரசாங்கம் இந்த விஷயத்தை விண்ணப்பம் செய்தது, எமது பத்திரிகை நீதிமன்றங்களில் வாதாடியது, எமது பத்திரிகை அதில் வெற்றி பெற்றது எமது பத்திரிகை. ஆனால் அரசாங்கம் வெளியிடும் போது எங்களுக்கு மட்டும் கொடுக்காமல் அனைத்து ஊடகங்களுக்கும் ஒரே சமயத்தில் கொடுத்தது. ஊடகத்துறைகளுக்கும் உங்களுக்கு தெரியும், ஊடகத்துறையில் பல ஆரோக்கியமான போட்டி இருக்கிறது. அதன் மூலம் நாங்கள் இதை முதலில் வெளியிட வேண்டும் என்று மிகவும் துடித்தோம். அந்த வகையில் அந்த தரவுகள் கிடைத்த 2 நாட்களில் அவசர அவசரமாக இதை அலசி ஆராய்ந்து ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி இணையத்தில் வெளியிட்டோம். இதில் எனது பங்கு என்பது அந்த ரா டேட்டாவை பிரித்து அலசி சுத்தப்படுத்தி சிஸ்டத்தில் ஏற்றுவது. இதில் முக்கியமாக நான் கொண்டது என்னவெனில், இதை பார்க்கும் எவரும் குறிப்பிட்ட முறையில் ஒருவரையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு டாக்டரையோ குற்றம் சாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்பட்டதல்ல. முக்கியமாக அதற்கு மாறாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை செய்தேன். ஒருவரை குற்றம் சாற்றுவதோ குறை சொல்வதோ நமது பத்திரிகை அறம் அல்ல. இதை பார்க்கும் எவரும் அவர்களாவே ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செய்யப்பட்டது. இப்போது இந்த இணைய முகவரி கொடுக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக் கொள்ளலாம். projects.wsa.com/medicarebilling இணைய முகவரியில் போய் பார்த்தீர்களானால் அமெரிக்காவில் இருக்கும் எந்த மாநிலம் எந்த இடத்தில் எந்த டாக்டருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது போன்ற விவரங்களை நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக ஒரு டாக்டருடன் மற்ற டாக்டருக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம், ஒரு சிகிச்சை முறைக்கு மற்ற சிகிச்சை முறையிடம் ஒப்பிட்டு பார்க்கலாம், ஒரு இடத்திற்கு எவ்வளவு செலவழித்தார்கள் மற்ற இடத்துல எவ்வளவு செலவழித்தார்கள், ஒரு மருத்துவர்கள் எவ்வளவு முறை அதே சிகிச்சை செய்தார்கள் போன்ற விவரங்களை மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் பின்னாளில் பல விஷயங்கள் வெளியே வர தொடங்கியது.
சில தனிப்பட்ட மருத்துவர்களையும் அடையாளம் காட்டி கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன இல்லையா?
ஆமாம், பட் அது என்னுடைய வேலையல்ல, நான் நிருபர் அல்ல, தொழில்நுட்பம் மட்டும்தான். நான் சொன்னது போல அந்த தரவுகளை எளிமையான முறையிலும் சுத்தப்படுத்தி வெளிப்படுத்துவதுதான் எனது வேலை. அந்த வகையில் நான் நன்றாக செய்ததாக நினைத்துக் கொள்கிறேன். அந்த தகவல்களை தோண்டி எடுத்து வெளியிட்டது நிருபர்களும் மற்றவர்களும். அது எங்கள் பத்திரிகை நிருபர்கள் மட்டுமல்ல, இதே அப்ளிகேஷனை வேறு பத்திரிகை நிருபர்களும் உபயோகித்து பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்தோம்.
இந்த தரவுகளை வெளியிட்டதற்காக தனிப்பட்ட வைத்தியர்களோ அல்லது அமெரிக்காவில் இயங்குகின்ற சுகாதார காப்புறுதி நிறுவனங்கள் அதாவது இன்சூரன்ஸ் நிறுவனங்களோ உங்களை அல்லது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகத்தை தாக்கும் வகையில் ஏதாவது ஆபத்தை உண்டாக்கும் வகையில் செயற்பட்டார்களா?
இல்லை, அப்படியெல்லாம் நடக்கவில்லை.
இந்த விருது அறிவிக்கப்பட்ட போது புலனாய்வு செய்தியாளர்கள் அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இந்த வருடம் சிறப்பாக செயற்பட்டிருப்பதாக விருதை அறிவித்தவர் குறிப்பிட்டிருந்தார்.
For the most part, it's individual efforts that are somewhat different. I mean, I would say that what we are seeing here is really good investigative reporting, and even investigative reporting showing up in other categories, the local news reporting prize and other prizes. So that kind of looking into people who are good at pulling out what's hidden by government and by people in authority, I think that that's a theme that runs through a lot of the winners.
அந்த வகையில் உங்களது செயற்பாடு மெச்சக்குரியது என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
ஆமாம், இது ஒரு முக்கியமானது. இது ஒரு முறை, இந்த முறை மட்டும் இந்த தகவல் வெளியிட்டதன் மூலம் இது வெளிப்படுத்தியது என்று நினைக்கக்கூடாது. இதன் மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. என்னவெனில், ஒவ்வொரு வருடமும் இந்த தகவல்கள் வெளியிட வேண்டிய நிர்பந்தம். ஒவ்வொரு முறையும் இந்த தகவல் வெளியிட்டால் என்னை போன்ற மற்றவர்களும் இந்த தரவுகளை மக்கள் முன்கொண்டு போய் சேர்த்தால், மக்கள் மற்றும் பிற பத்திரிகையாளர்கள் பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்தால் நான் நினைக்கிறேன் இந்த ஊழல் மற்றும் போசணிகள் குறையும் என்பது அது ஒரு விஷயம். இரண்டாவது, செலவுகளும் குறையும். மக்கள் வெறும் ஊழல் மோசடி மட்டும் பார்க்காமல் இந்த சிகிச்சைக்கு இவ்வளவு செலவா என்று கூட பார்க்க தோன்றுவார்கள். இதன் மூலம் மக்கள் கேள்வி கேட்பார்கள். அதனால் இந்த நல்ல முயற்சி தான் என்று நினைக்கிறேன். முக்கியமாக பார்க்கணும்னா, நீங்க வெறும் ஒரு கட்டுரை எழுதுவதால் மட்டும் பயன் பெறப்போவதில்லை. இதை நான் வெளியிட்ட பிறகு கடந்த ஒரு வருடங்களாக இதிலிருந்து விஷயங்களை தேடி எடுத்து பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள், பல பேரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக நியூஜெர்சி மாநிலத்திற்கும் செனட்டர் ராபர்ட் மெனண்டஸ் மீது கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டில் அவர் ஒரு மருத்துவருடன் தொடர்பு இருப்பதாக தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த விவரமும் இதன் மூலமாக வெளியே வந்தது.
அமெரிக்காவில் இப்படியான தரவுகளை வெளியிட முடிகிறது. வளர்ந்து வரும் நாடுகளான இந்தியாவிலோ இலங்கையிலோ இப்படியான தரவுகளை வெளியிடலாம் என்று நம்புகிறீர்களா?
கட்டாயமாக. முதலில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், சோ இது வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தான் இதை விண்ணப்பிக்கப்பட்டது. இந்தியா, இலங்கை, மற்ற நாடுகளிலும் இது போன்ற சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் பல விவரங்கள் அரசாங்கமே வெளியிடுகிறது, அதனால் அதனோட முக்கியத்துவம் பல மக்களுக்கு புரிவதில்லை. அரசாங்கம் ஏற்கனவே வெளியிடும் பல விவரங்களை நாம் எடுத்து அலசி ஆராய்ந்தால் பல முக்கியமான விஷயங்கள் வெளியே வரும். அதை செய்வதற்கு யாருக்கும் நேரம் இருப்பதாக தெரியவில்லை. அதை முதலில் செய்து பார்த்தாலே தெரியும். கட்டாயம் இதில் பல உபயோகங்கள் இருக்கின்றன. ஒரு முறை இது போன்று செய்து பார்த்தால் மேற்கொண்டு செய்வதற்கும் அரசாங்கத்தை மேற்கொண்டு தகவல் கேட்பதற்கும் தோன்றும். அதனால் கட்டாயம் இது செய்ய வேண்டியது ஒன்று.
இதை கேட்கலாமோ தெரியவில்லை. உங்களது தகப்பனார் பழம்பெரும் தமிழறிஞர், அரசியல்வாதி, மதிப்புக்குரிய பல நெடுமாறனவர்கள். உங்களது செயற்பாடுகளுக்கு அவரது ஊக்கமும் ஊந்துதலும் எவ்வாறு அமைந்திருந்தது என்று சொல்வீர்கள்?
ஆமா, எனது தந்தை பழ நெடுமாறன் அவர்கள் பற்றி அனைவருக்கும் தெரியும். நான் தொழில்நுட்ப கலைஞராக இருந்தாலும் பத்திரிகை துறை எனக்கு புதிதல்ல, பத்திரிகை பதிப்பகத்துறை எனக்கு புதிதல்ல. எனது கொள்ளு தாத்தா பழனியப்ப பிள்ளை அவர்கள் பத்திரிகை நடத்தியிருக்கிறார், நிறைய புத்தகங்களை பதித்திருக்கிறார். உதாரணமாக திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் நாடகங்களை முதல் முதலில் பதிப்பித்தவர் அவர்தான். அதன் பிறகு எனது தாத்தா பழனியப்பன், எனது தந்தை நெடுமாறன், சித்தப்பா பழனிவேலு, எனது தம்பி பழனியப்பன் ஆகியோர் அந்த தொழிலை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். பல பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறார்கள், பல புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனது தந்தை பல பத்திரிகை நடத்தியிருக்கிறார், தற்போது தென் செய்தி பத்திரிகை நடத்தி வருகிறார். அது போக எனது சித்தப்பா கோமதி நாயகம் மற்றும் சகோதரி பூங்குழலி பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார்கள். சகோதரி பூங்குழலி இன்னும் எழுதி வருகிறார். அதனால் எனக்கு பத்திரிகையாளர்களுக்கு நெருங்கி தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடன் பழகியதாலும் அவர்களுடன் கூட வளர்ந்ததாலும் பத்திரிகை உலகில் பல விஷயங்கள் கொண்டேன். அதனால் என்னால் பத்திரிகை உலகில் நிர்வாகிகளுடனும் ஆசிரியர்களுடனும் பழகுவதில் எந்தவித சிரமமும் இல்லை. முக்கியமாக நான் கற்றுக்கொண்டது, அவர் சொல்லாமல் கற்றுக் கொடுத்தது, பத்திரிகை அறம் என்பது. எப்பவும் ஒரு சார்பு நிலை இல்லாமல் நமது விஷயங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற முக்கியமான விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதை முடிந்த அளவு எனது வேலையில் நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன், அதை கடைபிடிக்கிறேன். அதனால் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். அவர்கள் பல வருடம் பத்திரிகையில் உலகில் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விருது நான் வாங்கினாலும் பத்திரிகை உலகில் சார்ந்த விருதாக இருப்பதால் அந்த பெருமை எல்லாம் அவர்களுக்கே போய் சேரும்.
ஒரு தமிழராக புலிட்சர் விருது வாங்கியிருக்கும் குழுவில் நீங்களும் இணைந்திருப்பது எமக்கு பெருமை தருகிறது. அதற்காக எமது அன்பு வாழ்த்துக்கள். பணிச்சுமை மத்தியிலும் எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்தமைக்காக மிக்க நன்றி பழனிக்குமரன் அவர்களே.
மிக்க நன்றி, மிக்க நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.